وما توفیقی ولا اعتصامی الا باللہ علیہ توکلت و الیہ انیب حسبی اللہ نحمدہ و نصلی علی رسولہ الکریم اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی کلامہ القدیم والفرقانہ المجید اعوذ باللہ من الشیطان الرجیم من الرحیم یا ایہا الذین آمنوا لا تتبعوا خطوات الشیطان ومن يتبع خطوات الشیطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم أحدا أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم ولا يأتل أولو الفضل منكم وسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم واللہ غفور الرحیم صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلاۃ والسلام انما الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى فمن كانت ہجرته الى اللہ ورسوله فكانت ہجرته الى اللہ ورسوله ومن كانت ہجرته الى دنیا يصيبها او امرأة ينكحها فہجرته الى ما هاجر الیہ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நமத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் முறித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய சந்ததிகளை நீ பொருந்தி கொள்வாயாக. யாரெல்லாம் வாழுகிற காலம் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹின்களாக ஆக்கி தருவாயாக, வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எந்த கடனும் இல்லாமல், எந்த இபாதத் பாக்கியும் இல்லாமல், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் உயிர் பிரிகிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானை பிரியப்பட்டு நாங்கள் வாரம் வாரம் வந்து இங்கே அமர்கிறோமோ, அந்த குரானினுடைய பொருட்டால் எங்களுடைய கபருடைய வேதனையை மிக லேசானதாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எங்களுடைய கபரிலே எங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க அருவாகுகளில் எங்களையும் சேர்த்தருள் வாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, உன்னை பற்றியும் உன்னுடைய வேதத்தை பற்றியும் நபிமார்களை பற்றியும் பெருமானாரை பற்றியும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய வேதங்களை பற்றியும் யா அல்லாஹ் எடுத்துரைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜாமியாத்துகளையும் புள்ளியாத்துகளையும் யா அல்லாஹ் நீயே பொருந்திக் கொள்வாயாக, அவற்றை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை இந்த பள்ளியில் இது போன்ற மஜ்லிஸுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை தௌஃபீக்கை எங்கள் மீது பொழிந்தருள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வாயினால் இந்த சூராவை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இதை படிக்க வையுங்கள், புரிய வையுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் அமல் செய்கிற, அதை செயல்படுத்துகிற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்று குறிப்பாக எந்த சூறாவை சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த சூறாவை குறித்தான சில செய்திகளை நாம் தொடர்படியாக படித்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது சொல்லப்பட்ட ஒரு அபாண்டமான இட்டுக்கெட்டுக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட பதிலை சொல்லுகிறான், அது போன்ற நிலைகளில் இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒரு நீண்ட விளக்கங்களை தொடர்படியாக படித்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்திலே ஒரு செய்தியை நான் சொன்னேன், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் உங்கள் மீது இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன ஆகியிருப்பீர்கள் என்பதை குறித்து அல்லாஹ் திருக்குறானிலே மாறி மாறி சொல்லுகிறார். நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய சுகபோகம், நம்முடைய செல்வம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய குழந்தை குட்டிகள், நம்முடைய பெருமை, சோசியல் ஐடென்டிட்டி, சமூகத்தில் நாம் வாங்கியிருக்கிற நமக்கென்று உள்ள அங்கீகாரங்கள், இதெல்லாம் நாம பெற்றது. நம் திறமை, நம்முடைய பெரிய அறிவின் வெளிப்பாடு என்றெல்லாம் யோசிக்கிற அந்த நிலையில் அல்லாஹு சொல்லுகிறான், அல்லாஹுவினுடைய அருட்கிருவை என்ன தெரியுமா, உங்களை ஒரு ஆட்டு ஆட்டி நிப்பாட்டி விட்டால் அப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று. மிகப்பெரிய சோதனைகள் தேவையில்லை. ஒரு லேசான ஒரு ஆடு, ஒரு குலுங்குதல் அல்லது ஒரு காற்று, சாதாரண காத்து அப்படின்னு சொல்றோம் இல்லை, அது அடிச்சு முடிச்ச உடனே எத்தனை ஊருக்காரங்க கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாலும் பத்தல்ல நேரடியா பாக்குறோம். இன்னும் they haven't recovered, இதுவரை அவர்கள் அவருடைய நிதான வாழ்க்கைக்கு வர முடியவில்லை. ஒரே ஒரு காத்து, ஒரு தினம் ரெண்டு தினம் முடிஞ்சு அவ்வளவுதான், கேள்விக்குறியாக்கி விடுகிற வாழ்க்கைகள். அல்லாஹு சில நேரங்களிலே சில நிர்பந்தங்களை ஏற்படுத்துகிறான் அவனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அவனை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. அது குடும்பம் சார்ந்திருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்திருக்கிறது, அல்லது சில நேரங்களிலே சமூகம் சார்ந்து வருகிறது. சில நோய்கள், அது வரைக்கும் அவர் என்னை யார் கேட்க முடியும், டு யூ நோ ஹூ ஐ ஆம், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்று பேசிக் கொண்டிருந்தவர்களை நீ இந்த நோயாளின்னு சொன்னவன உடைஞ்சிடறான். அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேக்குறான், வலவுல ஃபதலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மா, இதுவரை நீங்கள் வாழ்ந்து கடந்து போன அந்த பாதைகளில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்ன அப்படிங்கறத புரியாமே கடந்து போயிருக்க. ஒரு சோதனை வந்த உடனே ஆடி போய் நிக்கிற, என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இந்த யோசனைய, இந்த அறிவை, இந்த பாடத்தை உலகத்தில் நடக்கிற செய்திகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தி இருந்தால் உங்களை மூத்து வரையும் ஜாம் ஜாம்னு வச்சிருப்பேன். பாடம் படித்திருந்தால் நீங்க மௌத்து வரையும். திருக்குறானில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், யாரு ஈமான் கொண்டு நல்லமல் செய்து அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களோ, அல்லாஹுவை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் அவனை புகழ்ந்து வாழுகிறார்களோ, அவர்கள் சோஃபஸ்டிகேட்டட் லைஃப். குரான் சொல்லுகிறது சோஃபஸ்டிகேட்டட் லைஃப், இந்த வார்த்தையை அப்படியே குரானிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான், சுகமானதொரு வாழ்க்கை. எல்லா மனிதர்களுக்கும் கவலைகள் உண்டு, அச்சம் உண்டு, பயம் உண்டு, ஆனால் அவர்கள் படமாட்டார்கள். கவலைகள் இல்லை, இல்லை கவலைகள் உண்டு, அச்சம் உண்டு, ஆனால் அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருவேன் என்ற வாக்குறுதிகளை இறைவன் தருகிறான். அப்ப அந்த வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் என்ற அந்த வார்த்தை குர்ஆனிலே மொத்தத்திலே ஆறு இடத்திலே வருகிறது. அதிலே சூரத்துன் நிசாவிலே ரெண்டு இடத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டு மீதி நான்கு வார்த்தைகளை, உங்களின் மீது அல்லாஹும் அருளும் கிருபையும், அருளும் கிருபையும், அருளும் கிருபையும் என்று இந்த பத்து வசனங்களிலே மடக்கி 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 சொல்லுகிறான். இதை எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது அல்லாஹுவினுடைய ஃபதுலான ஆயத், அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அனுக்கிரகமான ஆயத். ஆனால் சொல்லுகிற செய்தி ஒரு பெண்ணினுடைய
அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவரை குறித்தான பாலியல் இட்டுக்கட்டுதல்களை கட்டி இந்த சமூகம் அவரை தெருக்கு கொண்டு வர நினைத்த அந்த நிலையை குறித்து விவரிக்கிற ஆயத்திலே அல்லாஹ் வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மான். போன வாரம் சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்னேன், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து போன அந்த ஆயத்திலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானாரை வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அல்லாஹுவினுடைய அந்த அனுக்கிரகமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு இருக்கிறது, இல்லாமல் இருந்தால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு இருக்கிறது, உங்களை ஒரு கூட்டம் வழிகெடுக்க நினைத்தது, ஆனால் அல்லாஹ் நீங்கள் வழிகெடுவதை ஒரு காலமும் விரும்ப மாட்டான், அவர்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்ய முடியாது என்ற வசனத்தை போன வாரம் சொல்லிட்டு சொன்னோம். முனாஃபிக்குகளில் சில பேர் போய் திருடினாங்க, அவர் சஹாபி உபைரீக் என்று சொல்லுகிற ஒரு ஃபேமிலி மதீனாவில், அவர் போய் பக்கத்து வீட்டில் இன்னொரு முஸ்லீமினுடைய வீட்டிலிருந்து அவருடைய அந்த மாவையும் அவருடைய வாளையும் கேடயத்தையும் களவாண்டார். அதை எடுத்துகிட்டு போகிற வழியில் திரும்ப அந்த மாவு கொட்டிக்கிட்டே போய் பிடிபட்டு பெருமானாரிடத்திலே வந்தார். வருகிற போது அந்த பொருளை தூக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய யகூதியினுடைய வீட்டிலே போட்டு விட்டார். பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டாச்சு, சொன்னாங்க கையும் களவுமா பிடிச்சாச்சு, இவர் வீட்டுக்கு தான் மாவு போயிருக்கு, என்ன செஞ்சாருன்னு தெரியல, ஆதாரம் இருக்கிறது, பெருமானாரே தண்டியுங்கள். உடனே அவர் சொன்னார், என் வீட்டில் இல்லை. அப்ப யார் வீட்டில் இருக்கு? பக்கத்தில் யகூதி திருடி இருப்பார், யகூதியை கூட்டு வாங்க, கூட்டு வந்தாச்சு, மாவு இருக்கா இருக்கு, கேடயம் இருக்கா இருக்கு, கத்தி இருக்கா இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு. ஆதார அடிப்படையில் அந்த யகூதியை பெருமானார் கையை எடுத்திருக்க வேண்டும், கையை எடுத்திருக்கணும். இதைத்தான் அந்த இடத்துல சொல்றான், உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி பல்வேறு வகைகளில் அவர்கள் எத்தனிக்கிறார்கள். அல்லா உங்களை அல்ல அப்படி விடமாட்டாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து இறங்குகிறது, தன்னுடைய தோழருக்கு எதிராக அங்கே தீர்ப்பை சொல்லுகிறார்கள், நீந்தாம்பா திருடின என்று அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த யகூதி அங்கிருந்து தப்பி போகிறார். வெளியிலிருந்து பார்த்தா இந்த ஆயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ தவறிழக்க போய் அல்லாஹ் அவர்களை திருத்த முயற்சித்து திருத்தியதாக, அல்லாஹ் பாதுகாத்ததாக ஒரு செய்தி இதிலே நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்த பாதுகாப்பு இருக்கிறதே சாமானியமான பாதுகாப்பு அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, யார் இடத்திலிருந்து களவு போனதோ அவருக்கு தெரியாது, யார் வீட்டில் பொருள் இருக்குன்னு, யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவர் அந்த சஹாபியினுடைய பேர் ரஃபா, அவருக்கு அது போரில் கிடைத்த கனிமத், பெருமானாருடைய கரத்திலிருந்து வாங்கிய புனித பொருள். ரஃபாவுக்கு தெரியாது இது யார் வீட்டில் இருக்குன்னு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனால் ரெண்டு பேருக்கு உண்மை தெரியும், ஒன்னாவது எடுத்தவர் அந்த உபைரிக் ஃபேமிலியை சேர்ந்த பஷீருக்கு தெரியும், ரெண்டாவது அந்த யகூதிக்கு தெரியும், இதை நான் எடுக்கவில்லை. ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இப்ப பெருமானார் மட்டும் அந்த யகூதியின் மீது தீர்ப்பளித்தில் இருந்தால் ரெண்டு பேர் முடிவு பண்ணிருப்பான், இவர் நபியே கிடையாதுடார். பெருமானாருடைய நுபுவத்தின் மீது கேள்விக்குறி வந்திருக்கும், ஏன்னா நான் ஏமாத்துறது அப்புறம் இவருக்கு தெரியாதுல்ல, இவர் உண்மையாக நபியாக இருந்திருந்தால் இவருக்குரிய வழிகாட்டுதல் வந்திருக்கும், இவர் கண்டுபிடித்திருப்பார், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல. அந்த யகூதி நினைச்சிருப்பான், ஆகா இது நம்ம செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறோமே, இவர் ஒரு நபியா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய செய்தி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலவுல்லா ஃபதலுல்லாஹி அலைக், பெருமானாரே உங்களின் மீது அல்லாஹ்வினுடைய நியமத்து சும்மா இல்லை. இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் விளங்க வேண்டும், எங்கெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்டங்களுடைய காதிகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு வெறும் ஆதார அடிப்படையில் மட்டுமல்ல, இன்னும் ஆய்ந்து பதில் சொல்லுவது அவரின் மீது கடமை. ஒருத்தர் வந்துட்டாரு திருட்டு குற்றம் பிடிச்ச உடனே கையை வெட்டி, நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க, விபாச்சாரம் செஞ்சுட்டாரு கல்லா வெறிஞ்சு உடனே கொண்டு சுற்றுவாங்க அரபு நாடுகள்ல, இல்ல கையை எடுத்துருவாங்க வெட்டிடுவாங்க, அநியாயம் அக்கிரமம், மனித உரிமை, ஒரு மனிதனை இப்படி அனிமைப்படுத்தலாமா? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், இருந்தா தானங்க ஒரு மனுஷன் தப்ப உணர முடியும், கல்லால எரிஞ்சே கொண்டுட்டான்னா வெளியில என்ன அழகான. ஆமா உண்மை, என்ன ஒருத்தருக்கு தப்ப வந்து உணர வைக்கிறது, எதை வச்சு உணர வைக்க முடியும்? அவரை இருக்க வச்சு அவருக்கு தண்டனை கொடுத்து அப்படின்னா தானே அவன் உணர்வான். ஒருத்தனுக்கு தலையை எடுத்துட்டோம், அதுல இருந்து என்ன பாடம் பெருசா கிடைச்சிட போகுது? அப்படிலாம் பார்த்தேன்ல, அல்லாஹ் திருக்குறான்ல அழகா சொல்றான், வேற எதுக்கும் அப்படி தண்டனை இல்ல, விபச்சாரத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு தண்டனை இறைவன் தருகிறார். கொலை குற்றத்திற்கு கூட அந்த குடும்பத்தார் மன்னித்து விட்டால் விட்டுருவாங்க. கொலை குற்றத்திற்கு கூட கொலை குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் சொல்லுகிறார்கள், பரவாயில்ல எங்களுடைய பிள்ளையினுடைய உயிர் போயிடுச்சு, எங்க சொந்தக்காரர் போயிடுச்சு, அவரை விட்டுருங்க, அவர் அவருடைய குழந்தைகள் நல்லா இருக்கட்டும், நாங்க மன்னிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் விட்டுருவாங்க. அதுக்குரிய வகைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆனால் விபச்சார குற்றத்திற்கு 4 சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த விபச்சாரம் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறதே உலகத்தினுடைய மனித சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவது. இது எவன் புள்ளன்னே தெரியாது, அது எங்க போய் நிற்கும்? ஒரு சமூகத்தினுடைய நீரோட்டத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவது. இன்னைக்கு கேட்கிறான்ல வெளிநாடுகள், இது எவன் புள்ள, அவனுக்கு இனிஷியல் என்னன்னு கேட்கிறான்ல, இன்னைக்கு தான் அதுக்கெல்லாம் வந்திருக்கான். நாங்கள் கலாச்சாரம், நாங்கள் எல்லாம் உயர்ந்த சிந்தனை, நாங்கள் நீங்க உங்களை மாதிரி மௌட்டிகம் இல்ல, நாங்க யார நினைச்சாலும் கெட்டிக்குவோம், யார நினைச்சாலும் விட்டுக்குவோம், யார நினைச்சா கோஹேபிட்டேஷன். இன்னைக்கு மெட்ராஸ் வந்துருச்சுங்கிறான், தமிழ் கலாச்சாரம், நம்ம எல்லாம் பயங்கரமான பண்பாடுகளை பேசுகிறவர்கள், ஓபனா உட்கார்ந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, கோஹேபிட்டேஷன், we are living together, வாழ்ந்து பார்க்கிறோம், வாழ்க்கை இல்ல புடிச்சிருந்தா இருந்துக்குவோம். எது இது? இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரே ஒருத்தனை கல்லால் அடிச்சு காலி வந்துட்டான்னா இனி காலத்திற்கும் ஒருத்தனுக்கு அப்படி ஒரு சிந்தனையே வராது. சொல்றான் இல்லையா, யாரையாவது நிர்பலா கொலை வழக்கு வந்த உடனே, பேருந்திலே ஒரு பெண் கொல்லப்பட்ட உடனே, உடனே ஒட்டுமொத்தமா சொல்றான் இஸ்லாமிய தீர்ப்பு வேண்டும். அன்னைக்கு மட்டும் அந்த குடும்பம் சொல்லுகிறது அவனை காலி வேணும்னு. மற்றவனுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த நோயை தடுப்பதற்கு ஒரே டோஸ், அது 100 மில்லி டோஸ், ஒரே டோஸ். அந்த ஆளை கொண்டு வந்து பப்ளிக்ல நிப்பாட்டி எல்லாருக்கும் தெரியற மாதிரி சேர்ந்து, இனி ஒருவனுடைய சிந்தனையில் விபச்சாரம் என்று வந்தால் that will flash. அதுதான் அங்க மண்டையில் அடிக்கும். அதனால போற போக்கிலே அப்படி எல்லாம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடு. ரெண்டாவது கையை விட்டுரு, எல்லாமே பிடிச்சு உடனே அப்படிலாம் கிடையாது. அந்த காசிக்கு முழுமையுரிய உண்டு, அவர் கூப்பிட்டு அவனிடத்தில் கேட்பார். ஒருத்தன் வந்து சொல்றான், எனக்கு பசிக்குது, என்னை விட்டா நான் செத்துருவேன், அதனால நான் எடுத்து தின்னா, அவரை கையை வெட்டுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. கிடையாது. இதெல்லாம் உள்ள உள்ள லாபினுடைய பிரிவுகள், சட்ட பிரிவுகள் முழுக்க முழுக்க எல்லாம் இருந்து. இன்னைக்கு வந்து கார்ல வந்து திருடுறான் இல்லையா, திருடன் கோடீஸ்வரனா இருக்கான், பிடிக்க போன ஒரு போலீஸார் இன்னைக்கு போட்டுத்தல்னாங்கல்ல, திருடன் அடுத்த மாநிலத்தில் கோடீஸ்வரனா இருக்கான், இன்னொரு மாநிலத்துக்கு வந்து திருடிட்டு போய் பொழப்பு நடத்துறான். இப்ப இவங்களுக்கு வழி, இவனை பிடிச்சி ஜெயில போட்டு 3 வேளை சோறு போட்டு இவனை வளர்க்கறதுனால என்ன இருக்கு? இஸ்லாம் சொல்லுது, கையே நல்ல ஒரு அடையாளம், நல்ல ஒரு, அவன் போனாலே தெரியும் இவன் திருடன். அவர் வர்றாருன்னா அடுத்த தடவை அலர்ட்டா இருப்பான். ரெண்டாவது, அவனுக்கு அந்த சிந்தனை வராது, அவனுக்கு பார்ப்பவனுக்கெல்லாம் அந்த சிந்தனை வராது எல்லா வகையிலும். ஏன்னா இது படைக்கப்பட்டவனுடைய சட்டம் அல்ல, படைத்தவனின் சட்டம், நம்முடைய நாடி நரம்புகள் சிந்தனைகள் எல்லாம் தெரிந்தவனுடைய சட்டம். அதனால மனிதனுடைய வீக்னஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு ரப்புக்கு தெரியும். அந்த லெவல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த சட்டங்களை தந்திருக்கிறார். அப்ப வலவுல்லா ஃபதலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் நேமத்தும் உங்கள் மீது இல்லாமல் இருந்தால் நீங்க காணாம போயிருப்பீங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொண்டு வந்தான், மூமின்களே இது போன்ற காலகட்டங்கள், இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல 2019 குறித்து இந்த வசனம் பேசுகிறது. செய்திகள் பரவலாக இருக்கிற போது, ஒரு செய்தியை ஒட்டி மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் திசை திருப்பப்படுகிற போது, அந்த செய்தி என்னன்னு தெரியாது, ஒன்று வந்துச்சு உடனே அதன் மீது நின்று எல்லாரும் பேசுறான், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இது ட்ரூ ஆர் நாட் தெரியாது. ஒரு எங்கெங்க போட்டான், ஏதாவது ஒரு செய்தி வருது, அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டான், இவன் தான் அதுக்கு பொறுப்புன்னு யார் யார் சொன்னா? அந்த டிவியில் சொன்னான், அவ்வளவுதான். அது யார் சொன்னா தெரியாது. இது நடக்குது இல்லை, ஒரு சமூகத்தின் மீது, ஒரு அல்லது ஒரு தனி மனிதனின் மீது விவாகரமான அசிங்கமான தாக்குதல்களும், ஒரு சமூகத்தை குறித்தான மிக கேவலமான வசைவாடல்களும், என்ன எதுக்கெல்லாம் என்னங்க ஆதாரம்? அந்த ரேடியோல சொன்னாங்க, இந்த டிவியில சொன்னாங்க. எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு வலிக்குது நம்ம கேட்கும் போதே, நம்மை சுற்றி நடக்கிற இந்த நிகழ்வுகள் நம்ம எவ்வளவு அதுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களிடத்திலே ஒரு செய்தி வந்தால் முதலில் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஒரு மோமினுடைய மனோநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும், யாரை குறித்தும் நல்லெண்ணம் கொள்ளுவது. ரெண்டாவது, நீங்கள் வாயால் சொல்ல வேண்டும். மூணாவதாக அல்லாஹு சொன்னா நீங்க அதை செயலால் காட்ட வேண்டும். யாரெல்லாம் தங்களுடைய செயலிலே இது போன்ற செயல்கள், இது போன்ற இந்த கெடுதிகள் பரவுவதற்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. இந்த உலகத்திலே தப்பித்து விடலாம், நாளை மறுமை என்று ஒரு நாள் உண்டு, இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மூன்று ஸ்டெப் எல்லாம் சொல்லிட்டான். முதல்ல நினைக்கணும், ரெண்டாவது வாயால் சொல்லணும் அப்படி இருக்காதுன்னு, மூணாவது செயலால் அதை பரப்புவதற்கு நாம் ஆளாக இருக்கக்கூடாது, அல்லது ஒன்று பரவுகிறது என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும் என்ற இந்த சைக்காலஜிக்கல் பேசிஸ், மனோ தத்துவ அடிப்படையில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீன் ஆமனு, ஓ அல்லாஹுவினுடைய அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களே, லா தத்துவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அந்த அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவன் நடையில் நீங்கள் நடக்க வேண்டாம். வமை எத்தபி ஹுத்துவாதி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை அவனுடைய நடை போட்ட அந்த பாதையை பின்பற்றுகிறார்களோ, அவன் அவர்களுக்கு அசிங்கத்தை கொண்டு, ஒல் முன்கர் தடுக்கப்பட்டவைகளை கொண்டும் ஏவுகிறான். இந்த கடைசி ஒலவுலா இந்த இடத்துல என்ன சொல்றான், அல்லாஹுவினுடைய அருளும் அவனுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால், உங்கள் மீது இல்லாதிருந்தால், உங்களிலே ஒருவரும் பரிசுத்தமான்களாக ஒரு காலமும் ஆகியிருக்க முடியாது. உங்களில் ஒருவரும் ஒரு காலமும் பரிசுத்தமான்களாக ஆகியிருக்க முடியாது. அல்லாஹ் தான் நாடுபவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அலீம், அல்லாஹ் மிக தெளிவாக கேட்பவனும் உங்களுடைய மனோ ஓட்டங்களை அறிபவனுமாக இருக்கிறான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த இடத்துல இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், வலா தத்தபி ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய பாதையில் நீங்கள் நடைபோட வேண்டாம். அது என்ன ஹுத்வாத், அவனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், அவனுடைய நடை அப்படின்னா என்ன, அவன் நடந்து போன பாதை எது, அவன் நடந்த பாதை எது. கிதாபுகளில் எழுதும்போது எழுதுறாங்க, பாவமான காரியங்கள், அல் மஆசி வல் ஆசாம், பாவமான காரியங்கள் இருக்கிறதே அதெல்லாம் இறைவனுடைய ஹுத்துவாத்துகள். ரெண்டாவது, இமாம் இப்னு கதீர் என்று சொல்லுகிற அந்த நூலினுடைய ஆசிரியரும் இன்னும் சில தப்சீரினுடைய ஆசிரியர்களும் இந்த ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹதீசுகளிலே வருகிறது, ஷைத்தானுடைய பாதை என்பதை கொண்டு சத்தியம் செய்வது, அதாவது இனிமேட்டு நான் இதை மாதிரி பண்ண மாட்டேன், அல்லது இதை நான் தொடமாட்டேன், எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஹலாலாக இருக்கிறதோ அதை அவன் தன் மீது ஹராமாக ஆக்கிக் கொள்வது, அது போன்ற பாவகரமான சத்தியங்களை குறித்து இது ஷைத்தானுடைய அடிச்சுவடு என்று சொல்லுகிறார்கள். என்ன பாவமான அப்படிப்பட்ட செய்தி, அப்துல்லாஹி இப்னு மசூத் மிகப்பெரிய ஒரு ஜலீலுல் கத்ர் சஹாபி, அந்த சஹாபியினிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், இன்னி ஹரம்து அன் அகுல் தாமன், ஒரு குறிப்பிட்ட உணவை சுட்டிக்காட்டி இந்த உணவை நான் இனி காலம் முழுக்க சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சத்தியம் பண்ணிட்டேன், இனி இதை சாப்பிடவே மாட்டேன். இந்த சாப்பாடை நோயின் காரணமாகவோ, அல்லது அவருடைய உடலுக்கு அது ஒவ்வாமையாக இருக்கிறது என்கிற காரணமோ, இதெல்லாம் எதுவும் இல்லை, நான் இனிமேட்டு இந்த சாப்பாடை சாப்பிடவே மாட்டேன், இனி ஹரம் தூ, ஹராம் ஆக்கிட்டேன் எனக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, ஹாதா மின் நஸாஆதி ஷைத்தான், இதுதான் ஷைத்தானுடைய வழிகேடு, ஷைத்தானுடைய வழிகேடு சொல்லிட்டு சொன்னாங்க, கஃபிர் வக்குல், முதல்ல நீங்க போய் இந்த சத்தியத்துக்கு பகரம் செய்யுங்க, சாப்பாட்டை சாப்பிடுங்க, சத்தியத்துக்கு பகரம் செய்யுங்க, சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அந்த மனிதருக்கு சொன்னாங்க. இதே மாதிரி இது ஒரு செய்தி அல்ல, இன்னும் சில ஹதீஸுகளை இப்படி எழுதுகிறார்கள். ஒரு மனிதர் வந்து ஒருத்தர் சத்தியம் செஞ்சார், என்னுடைய குழந்தையை அறுக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். பெத்த குழந்தைய ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிட்டேன். ஏற்கனவே இந்த வரலாறு ஒன்று நான் சொன்னேன். நாயம் சொல்லா அலிசல்லம் அவங்க ஊர் ஓரத்தில் எல்லா ஒட்டகையெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருந்தாங்க. பக்கத்தில் உள்ள இன்னொரு கூட்டம் வந்து அந்த ஒட்டகையை கொள்ள அடிச்சுக்கிட்டு அதில் இருந்த பாதுகாக்கிறதுக்கு இருந்த அந்த ஆள்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை பாதுகாப்பதற்காக வேண்டி இருந்தவர் ஒரு பெண்மணி, அங்கே கூடாரமிட்டு இருந்தவர் தூக்கிட்டு போய் இந்த பெண்மணி கையை காலெல்லாம் கட்டி உள்ள போட்டாச்சு. இந்த பெண்மணி இரவில் எரிஞ்சு எப்படியும் அவுத்துட்டான், கெட்டு அவுத்துட்டு நேராக வந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தா நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியல, ஏதோ ஒரு ஊருக்கு போகிற வழி. அரபு நாடுகளில் தெரியுமா அந்த காலத்தில் அது என்ன, ஹைவே போட்டு நம்பர் போட்டா வச்சுருந்துருப்பான், ஒன்றும் இருந்திருக்காது, காடு. அப்போ ஒவ்வொரு ஒட்டகத்து பக்கமாக வந்த உடனே அந்த ஒட்டகெல்லாம் சத்தம் போடுது. இந்த அம்மா பக்கத்தில் வந்தோடனே இப்படி பிடிச்சிருவேன், முழிச்சிருவான் முழிச்சிருவான்னு பயந்து ஒவ்வொரு ஒட்டகமாக போனால் கடைசியில் ஒரு ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போனால் அந்த ஒட்டகம் சத்தமே போடலை. உடனே இந்த பெண் அந்த ஒட்டகத்து மேலே ஏறிக்கிட்டா, அந்த ஒட்டகம் வேக வேகமாக நடந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு, இவளை கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு. இவளுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை எப்படியோ காப்பாற்றிருச்சு இந்த ஒட்டகம், ஒன்று இறங்கினோன்னு சொன்னால் அல்லாவின் மீது சத்தியம், என்னை காப்பாற்றி இந்த ஒட்டகத்தை அறுத்து எல்லாருக்கும் சோறு வேணாம். எவ்வளோ நல்ல நடப்பு, தன்னை புழைக்க வச்ச ஒட்டகத்தை பாதுகாத்து என்ன செய்யறது, அதை அறுத்து ஊருக்கலாம். யார் வீட்டு ஒட்டகம்னே தெரியாது, ஊரா வீட்டு கோழியை பிடிச்சி ஊருக்கு பாத்தியா ஓதுற கதைன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஒட்டகத்தை அறுத்து பாத்தியா. இந்த ஒட்டகமும் போயிடுச்சு, இவ வீட்டுக்கு வந்தாச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவ வர்றா இந்த செய்தியும் சொல்றான். அப்போ தான் மக்கள் சொல்றாங்க, அது யார் ஒட்டகம்னு தெரியுமா, அது ரசூலுல்லாஹினுடைய காஸ் ஒட்டகம், அது பெருமானாருடைய பிரியத்திற்குரியமானார் வைத்திருந்த ஒட்டகத்துக்கு பல பேர்கள் கஸ்வா, இதே மாதிரி நாயன்சலாலேசில் பேர் வச்சு வச்சிருந்தாங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலே அது வரும், அந்த அளவுக்கு தன்னுடைய வாகனத்தின் மீது நாயன்சலாலேசெல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இப்போ இந்த பெண்ணு நேர பெருமானத்தை போற யாரை சொல்ல இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டனே, அது கடைசியில் உங்கள் ஒட்டகம்னு தெரியுது. அப்போ நாயம் சொல்லாத சொன்னாங்க, உங்களுக்கு சொந்தம் இருந்தாதுல நீங்கள் எப்படி அதை அறுத்து ஊருக்கெல்லாம் பாத்தியா ஓதுவேன்னு போடலாம், நீங்கள் உங்களுக்கு நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் விட்ட வேற ஏதாவது நதர் செஞ்சுருக்கலாம், ஒரு நேர்ச்சை யாரெல்லாம் இதை நீ பாதுகாத்ததுக்கு உனக்கு அது செய்கிறேன். ஏன்னா இஸ்லாத்தில் நேர்ச்சை அப்படிங்கிறது ஒன்று உண்டு, நல்ல விளங்கிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யணும், நேர்ச்சை என்ன கிடையாது, பாபா பேரில் நேர்ச்சை செய்யக்கூடாது, நேர்ச்சைன்னா எல்லாமே அல்லாஹ் பேரில். நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டா நேர்ச்சைனாலே அது வந்து பாபாவுக்கு செய்கிறதுன்னு, அல்லாஹுக்காக வேண்டி செய்கிற நேர்ச்சி. இந்த நேரத்தில் இறைவன் என்னை பாதுகாத்தால் நான் இப்படி செய்கிறேன், அதுக்கு பேர் அரபியில் நதிர். அதற்கு சில தனியான சட்டங்களும் உண்டு. சிலாத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் அறுப்பதோ வேறு எதுவும் செய்வதோ கூடாது. குர்பானி இருக்கு இல்லையா, அல்லா ஒருத்தர் போய் நாகூரில் போய் அறுக்க போறேன்னு போனாலும் அங்கேயும் அல்லாஹ் பேரை சொல்லித்தான் அறுக்க முடியும், வேற பேர் சொல்லி அறுத்தா வேற யாரும் சாப்பிடவும் முடியாது. அந்த பொருள் இதுதான் இஸ்லாமியினுடைய நடைமுறை. அப்ப நாயன்சலாலி சொன்னாங்க, நீங்க வச்ச நதிர் தப்பு, முதல்ல அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யுங்கள், இந்த நதிரை விட்டுருங்கன்றாங்க. வச்ச நதிர் உனக்கு பொறுப்பு இல்லாத விஷயத்திலே நீ அதை நதிர் செய்வதற்கு அல்லது அதை தானம் கொடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, அந்த நதிரை நீ களைஞ்சிட்டு அதுக்குரிய கஃபாரா அதுக்குரிய பகரத்தை நீ செய்துவிடும். அதே மாதிரி ஒரு ஒரு பேரண்ட் இமாம் ஷாபி அவர்கள் தன்னுடைய கிதாப்ல இதை எழுதுறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, இதே மாதிரி என் மகனை நான் அறுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய குழந்தையை அறுத்து, ஏன்னா இந்த பழியீட்டு முறை அப்படிங்கிறது மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு செய்தி, இது அவ்வளவு சீக்கிரமெல்லாம் எளிதாகமானது. இன்னைக்கு தான் வந்து நம்ம அதை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கானே தவிர, இஸ்லாம் வந்த பின்னாடி அதில் நிறைய படித்தரங்களை ஏற்படுத்தியது. ஆரம்ப காலங்களில் இப்படித்தான் இருக்கும், என் பிள்ளையா இருக்கிறேன், என் அந்த பிள்ளையா இருக்கிறேன், அப்புறம் அந்த பிள்ளையை அறுக்க முடியாதுன்னு வரும்போது அதுக்கு எல்லாம் என்னெல்லாம் செய்யலான்ட்டு அதுக்கு 100 போகிற பட்ட ஒட்டகம் பகரமா இருக்கிறேன். இப்படி எல்லாம் அரபு நாடுகளில் இருந்த வழக்கமான ஒரு செய்தி, இதுக்கு பகரமா நான் இதை செஞ்சிடுறேன். அது செய்ய முடியாத ஒன்றை குறித்தவர்கள் எண்ணம் வைப்பார்கள். இஸ்லாம் வந்து படிப்படியாக மாத்துச்சு, நீங்க அப்படி வச்சீங்கன்னா இதுல மட்டும் வச்சுக்கலாம், அல்லது நீங்க இதுக்கு சதக்கா செய்யலாம். ஒருத்தர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்தாங்க, தாவும் மரபாக்கும் பிசதகா. இந்த நேர்ச்சை என்பது எங்க வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாம திணறி நிற்கும் போது, என் பிள்ளை அடுத்து மூத்தாயிருவானுங்கும் போது, யாரெல்லாம் இதுக்கு பாருமா நான் எதை வேண்டாலும் தர்றேம்மா. அப்ப நாயன்சல்லா அலிசல்லம் அழகான ஒரு வழியை சொல்லி கொடுத்தாங்க, தாவு மர்தாக்கும் பிஸ்தகார், சதக்கா கொடுப்பதை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் ஆஃபியத்தை தேடிக்கொள்ளுங்கள். மாத்திரையில மருந்துல ஆஃபியத் இல்ல, சதக்கா கொடுக்கறதுல இருக்கு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு அரபு நாடுகள்ல வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு 10 மூட்டை 5 மூட்டை அரிசியை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்து தான் வைத்தியத்துக்கே போறான். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் அது, வைத்தியம்ங்கிறது வைத்தியம் பாக்குறதும் ஒரு சுன்னா. ஆனா முதல் செய்தி தாவும் அவ்வாக்கும் பிசதக்கா, அங்க கொடுக்கற காசுல பாதி குறையும். அங்க கொடுக்கற காசுல பாதி காசு என்ன செஞ்சிடும், சதக்கா போனா அந்த டாக்டரை பார்ப்பான், சரி வேண்டாங்க அம்மா இல்ல அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, போன உடனே ஒரு தலைக்கு 10,000 ரூபா எப்படியாவது வசூல் பண்ணுன்னு அந்த வேலையை நம்மள்ட்ட காட்டுவான். அப்புறம் இதனுடைய சிரமங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, பிள்ளையை அறுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது, ஹாதா மின் நஸாஅத்தி ஷைத்தான், இதுதான் ஷைத்தானுடைய வழிகேடு. நஸாஅத் அப்படின்னு சொன்னா மனுஷன் இப்படி கொஞ்சம் அப்படி திருப்பி விடுறது. இந்த வேலையை மிக அழகாக ஷைத்தான் பார்ப்பான் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்க வச்ச நீயத்து தப்பானது, அதற்கு பகரமாக ஒரு ஆடை கொடுத்துட்டு அந்த நேர்ச்சியை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள்னு சொல்லப்படுச்சு. அப்ப இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஷைத்தானுடைய வழிகேடு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் மனிதனை பாவமான காரியங்களுக்கு தூண்டுவது அல்லது ஷிர்கின் பக்கம் கொண்டு போய் நிறுத்துவது. இரண்டாவதுல ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனை வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கைக்கு தள்ளுவது, சிறுக்க நோக்கி தள்ளுறது, அதுதான் அவனை பாவமான காரியங்களாக ஆக்கும். அதுக்கு அடுத்த ஆயத்தில் அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யார் இந்த ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்கு ரெண்டு அடையாளம். ஒன்னாவது, சொல்லாலும் செயலாலும் எவரிடத்திலே அசிங்கம் இருக்கிறதோ அவர் சைத்தானின் கூட்டாளி என்ற அடையாளப்படுத்துகிறான். எல்லாம் இது ஒவ்வொருத்தரும் தன்னை சோதிச்சுக்கிறதுக்கும் சரி, தன்னோட இருக்கிறவங்கள சோதிக்கிறதுக்கும் சரி. யாமுரு பில் ஃபஹஷா, ஒருத்தர் பேசினாலே மெட்ராஸ்ல கூவம் மாதிரி இருக்கு, வாயை திறந்தா நானும் பேசுவோம்ல. இன்னைக்கு அதை களிமான்னு வேற சொல்லிக்கிறான், எனக்கும் களிமாலாம் சொல்ல தெரியும். களிமாங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை, அது அரிசி ஆற்ற வார்த்தை. இதுக்கு அதுக்கு நம்மால் வச்சிருக்க பேர் களிமானா, இந்த இதுக்கு களிமான்னு வச்சிருக்கான், இது களிமண். பேசுனா அருகிருக்கத்தக்க கேவலமான, அப்பா கேட்கவே முடியலப்பா என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இருக்கிறதே பஹஷா, இதுதான் அடையாளப்படுத்தும். ஒருத்தன் தன்னை இப்படி சீர்தூக்கி பார்க்கணும், நான் வார்த்தைகள் பேசும்போது என்னிடத்தில் எந்த வார்த்தைகள் வருகிறது, செயலால் நான் எப்படி செயல்படுகிறேன், என்னால வீட்டில் இருக்கிற மாதிரி பப்ளிக்ல இருக்க முடியுதா, என்னால வீட்டில் இருக்க மாதிரி என் மனைவிக்கு எதுக்கு இருக்க முடியுதா, என் மனைவிக்கு எதுக்கு இருக்கிற மாதிரி நான் பப்ளிக்ல இருக்கிறேனா, இல்ல இல்ல இங்க ஒரு வேடம் தரிக்கிறேன், சமூகத்தில் ஒரு வேடம் தரி, பள்ளியாசலுக்கு வரும்போது ஒரு வேடம், வீட்டில் இருக்கும்போது ஒரு வேடம், இங்க வேற அங்க வேற, ஆக்ஷன் பண்றார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ஷா ஏன் அப்படின்னு கேட்டா, இது போன்ற செயல்களைத்தான் எல்லா இடங்களிலும் செய்ய முடியாது. ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார் சாதாரண ஒரு, அது பாவம், அது மிக இன்னைக்கு வந்து ஹுருமத் ஹராமாக்கப்பட்ட ஒரு பாவம். அந்த சிகரெட் குடிக்கிறத வெளியில செய்யறவன் வீட்டுக்கு தெரியாம செய்வான், வீட்டுல செய்ய மாட்டான். வெளியில சில பேர் வந்து இப்படி தெரியாதனமா சந்தில பொந்தலன்னு அடிக்கிறாங்க, வீட்டில் குடிக்கிறவன் வெளியில பப்ளிக்கு வரமாட்டான், வீட்டில இருந்து அடிச்சுட்டு வாயெல்லாம் கழுவிட்டு வர்றான். ஏன் இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களால ஒரே மாதிரி இருக்க முடியல, அவனுக்கே உறுத்துது நம்ம செய்யறது ஏதோ ஒன்று தப்பு. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சமீப காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இ சிகரெட் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் சிகரெட், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பத்தி ஒரு 6 மாதங்களுக்கு முன்னே பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய விவாதம், இதை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து என்ன செய்யலாம், ஆனா உள்ள வந்து இது சந்தைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல பேசுறான். இதை விட்டதுனால என்னன்னு கேட்கறான் ஒரு குரூப், இ சிகரெட் ஒரு செலவு பண்ண வேண்டியதுல ஒரு தடவை வாங்கினா போதுங்களா, ஒரே ஒரு தடவை வாங்கிட்டு அதை வந்து சார்ஜ் போட்டு போட்டு குடிச்சுக்கலாமா எவ்வளவு நாளைக்கும், எப்படி இவங்கெல்லாம் போகுது, வாழ்க்கை எங்க போகுதுன்னு நம்மளால புரியவே முடியல. இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களை அழிக்கிற செயலாக இருந்தாலும் சரி அது ஹராம், அது ஹுருமத். அது எந்த செயலா இருந்தாலும் காலி பண்ணக்கூடிய உன்னுடைய அந்த ஆரோக்கியத்தை காலி பண்ணக்கூடிய எந்த செயலுமே அது ஹராம். ஏன் அப்படின்னா, ஆரோக்கியம் என்பது மௌத்தா போற வரையும் இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த பொருளை படைச்சிருக்கான். ஏதாவது ஒரு டேப் ரிகார்டு, இது ஒரு பொருள், ஏதாவது ஒரு மொபைல் வாங்கினா லிப்பேர் அப்பவும் திரும்ப காட்டின உடனே நல்லாயிரும், திரும்ப அது என்னைக்கு மௌத்தா போச்சு அவ்வளவுதான், அந்த மொபைலை தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். அதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறது வரையும் நல்லா இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கானே ஒழிஞ்சி, இழுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு, இது வந்து இவங்க செய்த செயல்களுடைய வெளிப்பாடு. அதனால ஆரோக்கியம் என்பது பிறப்புரிமை. பிறப்புரிமை மட்டுமல்ல, டான்சல் ஆலை செல்லும் டெய்லி கேட்க சொன்ன உரிமை, டெய்லி கேட்க சொன்ன ஆஃபியத்தை டெய்லி அல்லாட்ட கேளுங்க. ஆரோக்கியம், மனோ ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹிட்ட கேளுங்க, பெருமானார் சொன்ன வார்த்தை. அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், யாரிடத்திலே செயலால் சொல்லால் அசிங்கம் இருக்கிறதோ, வாயை திறந்த அசிங்கமான வார்த்தை, உடல் ரீதியான மொழிகளில் அசிங்கம் இருக்கிறதோ, அவர் சைத்தானுடைய பாதைக்கு போய்விட்டார் என்று அர்த்தம். முடிஞ்சு. ரெண்டாவது ஒரு முன்கர், தடுக்கப்பட்ட காரியத்தை தைரியமாக செய்வது. முன்கர் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துல ஒரு செய்தி தடுக்கப்பட்டிருக்கு, பயந்து பயந்து செய்யறார், அல்லாஹ் பிடிச்சிருவானோ, நான் இதை செஞ்சு அல்லாஹ் தண்டிச்சிருவானோ, இதை வேற அல்லாஹ் தடுத்திருக்கானே, இது பாவமான காரியமாச்சு அப்படின்னு செய்யறது ஒரு மனோநிலை. இன்னொன்னு, போட அல்லாஹ் பாத்து, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நான் செய்ய போறேன் பாடுறா என்று செய்தால், இந்த மனோநிலை இருக்கிறதே உள்ள சைத்தான் குடி வந்து விட்டான் என்று அர்த்தம். அப்ப இந்த அடையாளத்தை அல்லாஹ் முத்தாலா இந்த இடத்துல சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸக்கா மின்கும் அஹதன் அபதா. இது ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் இதை சொல்றான் தெரியுமா? சம்பந்தமே இல்லாம அன்னை ஆயிஷாவினுடைய துகுரை குறித்து பேசி கொண்டு வந்த அல்லாஹ், அந்த அம்மா சுத்தமானவங்க அப்படின்னு பேசி கொண்டு வந்த அல்லாஹ், நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க என்று சொல்லி கொண்டு வந்த அல்லாஹ், நீங்க இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அடி வேர் இருக்கிறதே அது எங்கிருந்து போகுதுன்னு தெரியணும். ஒரு நோய் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா முதல்ல என்ன டயக்னஸ், அதை பிடிச்சி பார்த்து என்ன இவருக்கு என்னங்க செய்யுது, எந்த டாக்டர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, போனோடனே பார்த்தோன்னு சொல்றாரு, உனக்கு இதாயா பஞ்சாயத்து, கரெக்டாக பார்த்தா அதுதான், இந்த டாக்டர் எங்கே இருந்தாலும் பிடிப்பான், பார்த்த உடனே சொல்கிறான். இதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தரான், இந்த நோயின் இந்த ஆலமரத்தின் வேர் எங்கே போகுதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க, இது சைத்தானிய குணம். இந்த யாரை கேட்ட உடனேயும் ஒரு சொல்ல சொன்ன உடனேயும் அதை பரப்புறது, அதை பேசுறது, அதை குறித்தான சிந்தனை, அதை செயலால் சொல்லால் ஒருத்தன் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால், they tracked already, and the track ku poittaan artham, be aware, be care. Alla indha edathula solran ungaludaiya ediri avan mattume, adanalai gavanamaga irungal endru solli vittu, umay yattabi khutuwati shaytana walawla fadlullahi alaykum wa rahmatuku ma zaka minkum ahadan abada, ungalile evarum parisuthamaangalaga aga mudiyadu. Ipo indha edam vandu இட் இஸ் எ ட்ரக்கிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில ஒரு மூமினுக்கு அல்லாஹ் போட்டு தருகிற அந்த ஸ்கெச், அந்த ஷரியத் என்று சொல்லுகிற அந்த ஸ்கெச், பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை நாம் போகிற அந்த பாதை எப்படி போகணும், நம்மளுடைய அந்த போகிற பாதையில் என்ன என்ன இருக்கும் என்பதை குறித்து அல்லாஹ் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஜக்கா என்ற வார்த்தைக்கு பரிசுத்தப்படுத்துவது என்ற அர்த்தம். பல கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட இடங்களில் இந்த வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜக்கா, மா ஜக்கா, யாரும் பரிசுத்தப்படுத்த முடியாது, மின் அஹதின், உங்களில் ஒருவரும், அபதன், எந்த காலம், உங்களை யாரும் நீங்களே பரிசுத்தமான்கள் என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் போது இன்னும் அழகா எல்லாம் சொல்லுவான், உங்களை நீங்களே பரிசுத்தமான்களாக யோசித்துக் கொள்ள வேண்டாம், அது பெரிய சிக்கல்ல போய்விடும். 5 தொழுது, தஹஜ்ஜத்து தொழுது, கொஞ்சம் தாடி நீளமா வச்சு, கொஞ்சம் ஜிப்பா பெருசா போய், கையில தஸ்பி, நான் அரிசி வரையும் பாக்குறேன்னு இப்படி கையை தூக்கி அரிசி தெரியுமா சொல்றேன். பரிசுத்தமான்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, பாடம் நடத்தினார் ரப்பு. இந்த இடத்துல இதுக்கு பாடம் என்ன தெரியுமா, இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், யாரும் அவர்களை அவர்களே சுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. இதுல இபுனு கதீர் போன்ற முஃபஸ்ஸிர்கள், மிகப்பெரிய அந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அன்னை ஆயிஷாவினுடைய விஷயத்திலே பல பேர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். பெருமானாருடைய மனைவி தவறிழைத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனா அதுல ஹதீஸுகள்ல நமக்கு தெரிஞ்சது ரெண்டே பேர் தான். ஒன்னாவது ஹசான் பின் சாபித், மிகப்பெரிய அவைக்கவிஞர், பெருமானாருடைய அவைக்கவிஞர். ரெண்டாவது மிஸ்தஹ் பின் உசாஸ், இந்த ரெண்டு பேரை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். மூணாவது ஹம்னா பின் துஜாஷ், இந்த மூணு பேரை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். ரெண்டு ஆண் ஒரு பெண். மூணாவது அப்துல்லா பின் உபை பின் சல், நாலாவது அப்துல்லா பின் உபை பின் சலூல், முனாஃபிக்கினுடைய தலைவர். இந்த ரெண்டு பேரும் சஹாபிகள், பத்ரிலே கலந்து கொண்டவர்கள். இந்த அம்மையார் பெருமானாருடைய மனைவியின் தங்கை. இந்த மூணாவது நாலாவது ஆள் முனாஃபிக்கினுடைய தலைவர். இந்த ஆயத்தில் விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு சொல்லுகிறான், இந்த செயலை செஞ்சாங்கல்ல, இப்படி பெருமானாருடைய மனைவியை பேசினாங்கல்ல, அவர் பத்ர் சஹாபியாக இருந்தாலும், இந்த இடத்துல ஒரு அழுத்தம், பத்ர் சஹாபாக்களை குறித்து பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், நீங்கள் நாடியதை செய்யுங்கள். இது பத்ர் சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த சஹாபிக்கே இந்த சட்டத்தை பெருமானார் நிறைவு செய்தால் கூப்பிட்டாங்க, 80 கசேடி கொடுத்தாங்க, மிஸ்தஹக்கு கொடுத்தாங்க, ஹஸான் பின் சாபித்துக்கு கொடுத்தாங்க, ஹம்னாவுக்கு கொடுத்தாங்க. ஹதீஸுகளில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க கடுமையான தௌபாவை செய்தார்கள். நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று அல்லாஹிட்ட அந்த ஹஸானும் மிஸ்தஹும் பட்ட பாடு இருக்கிறதே. இந்த இடத்துல அல்லாஹ் அதை சொல்றான், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கமே அப்படின்னு நினைச்சு நம்ம பெரிய பரிசுத்தவான்னு நீ முடிவு பண்ணிடாத. டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, பரீட்சையில உட்கார்ந்து இருக்கு. அவர் சொல்றாரு, நான்லாம் பாஸ் பண்ணிட்டல, நான் தான் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்ங்கிறான். அவனை பார்த்து எல்லாரும் சிரிப்பான மாட்டானா? பரீட்சையே முடியல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டார், நம்ம தானே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்னு. அடுத்து காலேஜில் போய் சேர்றதுக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டுறது என்னன்னு பேசிக்கிட்டு இருந்தானா? அவனை பார்த்து சிரிப்பான மாட்டானா? பரீட்சையே முடியலை. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், இன்னும் எக்ஸாம் முடியலை, எக்ஸாம் முடியலை. மா ஜக்கா, உங்க எக்ஸாம் எப்போ தெரியுமா முடியும்? உங்க எக்ஸாம் எப்போ தெரியுமா முடியும்? பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களுக்கு சொல்லுவதாக, கியாமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், பெருமானாரே யக்கீன் வர்ற வரையும், முழு நம்பிக்கை வருகிற வரை நீங்கள் இபாதத் செய்வீராக என்று இதனுடைய அர்த்தம். முழு நம்பி யக்கீன் அப்படின்னு சொன்னா முழு நம்பி, நேரடியாக பார்த்து நம்புகிற அந்த நம்பிக்கை, இது வர்ற வரையும் நீங்க தொழுவான், நீங்க இபாதத் செய்யுங்க. பெருமானார் எதுவரையும் இபாதத் செஞ்சாங்க? தன் மௌத்தினுடைய கடைசி நேரம், ரெண்டு சஹாபாக்கள் தோல் மேல கை போட்டு ரெண்டு பேரும் கீழே காலை சீக்க சீக்க கொண்டு வந்து பள்ளியாசல்ல உட்கார வச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஒரு நபியினுடைய கடைசி நிலை வரை யகீன் வரலையா அப்படின்னு கேட்டா, அந்த ஆயத்துக்கு அந்த வெளி அர்த்தம் இல்ல, உள்ள அர்த்தம். அல்லாஹு சொன்னா, நபிய மௌத்து வர்றது வரையும் நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும். வஅபுது ரப்பக், யக்கீன்னா அந்த இடத்துல என்ன யக்கீன் தெரியுமா? அல்லாஹுவை அருஷை குருஷை சுவனத்தை நரகத்தை நேரடியாக பார்ப்பதுதான் யக்கீன். அது எப்ப வரும்? இந்த ரூஹு போன உடனே வந்துடும். இந்த ரூஹு இந்த உடலை விட்டு கலண்ட உடனே என்ன நடக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். முடிஞ்சு இந்த உலகத்துல கர்கரா வந்துருச்சு, உங்களுடைய தொண்டைக்கும் உங்களுடைய தொண்டை குழிக்கும் உங்களுடைய இதயத்துக்கும் இடையில் உங்களுடைய உயிர் ஆடிக்கொண்டிருக்கிற போது பெருமானார் சொன்னார்கள், அந்த மலக்குகளின் மூலமாக உங்களுக்கு சுவனம் காட்டப்படும், நரகம் காட்டப்படும். நீங்கள் எதை குறித்து இந்த உலகத்தில் பேசிக்கொண்டே இருந்தீர்களோ, உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்ததோ, அதுதான் இந்த சுவனம் என்று அந்த ரூஹ் அதையும் பார்க்கும் இதையும் பார்க்கும். அதனாலதான் மூத்த போறவன் கண்ணு மேல நோக்கி போய்கிட்டே இருக்கும், ஏன் இவர் ஒரு மாதிரியே பார்க்கிறாருன்னு கேட்பான். அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிற அந்த கண் அப்படியே மேல நோக்கி போகும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் நதரு யத்தபிஉர் ரூஹ், இந்த பார்வை இருக்கிறதே அந்த ரூஹை தொடர்ந்து பின்தொடர்ந்து போகும். அதனாலதான் மௌத்தா போற நேரத்தில் கண் அப்படி மேல போய், அதனால உடனே மூடிடுறான் கண்ணை. அப்போ இந்த யக்கீன் இருக்கிறதே, சுவனம் நரகம் அல்லாஹ் ரப்பு எல்லாத்தையும் பார்த்த பின்னாடி பார்க்கறது வரை உன்னுடைய விவாதத்தில் இருக்க வேணும். கொஸ்டின் பேப்பர் எப்போ முடியும்னா, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு டிக்ளேர்டுன்னு சொல்ல போகும்போது தான் உனக்கு கொஸ்டின் பேப்பர் முடியுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முடியல. அல்லாதான் சொல்றான், முன்னாடியே நீ உன்னை பரிசுத்தவானாக டிக்ளேர் பண்றதுக்கு எந்த விதமான அதிகாரம் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் அல்ல எப்போதும் கிடையாது. அதனாலதான் ரெண்டு வார்த்தை. இந்த ஆயத்தை வச்சு சில பேர் சொல்றாங்க, நாங்கள்லாம் எக்கீன்ல கூடிட்டோம் அதனால எங்களுக்கு தொழுகை இல்லை. சில புரியாத அறியாத பாமரத்தனமான அவங்க ஒரு விளக்கத்துல இருந்துகிட்டு இந்த ஆயத்துக்கு இன்னொரு நாங்க சிறி ரகசியமான விளக்கத்தை நாங்க விளங்கியிருக்கோம் அப்படின்னு, எங்களுக்கு அல்லாஹ் பத்தி நல்ல எக்கின்னு வந்துருச்சு, இப்ப எங்களுக்கு அஞ்சு வேலை தொழுகை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கான் நம்ம கூட. கொஞ்ச நாள் இங்கே இந்த உலகத்துல வாழ்றான் நம்ம கூட. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் சொல்லி தந்த விளக்கம் தான் நமக்கு. பெருமானார் தான் குர்ஆன். பெருமானார் எனக்கு எக்கின்னு வந்துருச்சுன்னு ஒரு நாள் கூட ஒரு வக்து தொழுகை விட்டதே கிடையாது, விட்டது கிடையாது. அப்ப இந்த மா ஸக்கா மின்கும் அஹதன் அபதா, உங்களிலே யாரும் உங்களை நீங்கள் பரிசுத்தமான்களாக எந்த காலத்திலும் முடிவு செய்து கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, நபியினுடைய பணிகளில் நான்கு வேலைகளை இறைவன் தந்தார். எத்துலு அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை ஓதி காட்டணும், பரிசுத்தப்படுத்தணும் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த இல்மை சொல்லித்தரணும், ஹிக்மத்தை சொல்லித்தரணும். இதுதான் நபியினுடைய பணி. அப்ப இந்த தஸ்கியத் அப்படிங்கிறது, இந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த இஸ்லாத்தினுடைய இரண்டாவது பார்ட். அதை நல்லா விளங்கணும். பரிசுத்தப்படுத்துகிற அந்த வேலை இருக்கிறது இஸ்லாத்திலே இரண்டாவது பார்ட். அதை கடந்து அல்லது அதை விட்டு விட்டு ஒருத்தர் இஸ்லாத்தை விளங்க முடியுமா? முடியாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் வேற எதுவும் சொல்றதா நினைச்சுக்க வேண்டாம். எப்படி வெளிரங்கமான இபாதத்துகள் இருக்கிறதோ அதே போன்று உள்ரங்கமான சில மனோநிலைகள் உண்டு. அதை மீட்டெடுப்பதற்கு, அதை திருத்துவதற்கு, அதை குறித்து யோசிப்பதற்கு, அதை குறித்து படிப்பதற்கு சில பாடங்கள் இஸ்லாத்தில் உண்டு. அதற்கு பேரு இஸ்லாத்தில் தஸ்கியா என்று சொல்வார்கள். தஸ்கியா என்று சொன்னால் உள்ரங்கமான பரிசுத்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தினுடைய கடைசி வரை இந்த உடம்பு வரும். நாளை கியாமத்து நாள் வரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், என்னிடத்திலே வருபவர்களில் ஜெயம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? நிம்மதி பெற்ற இதயத்தோடு வரக்கூடியவர்கள். அப்ப இந்த நிம்மதிக்கு இதயத்துக்கு என்ன அர்த்தம் விளங்கும்? தங்கள் தொழுகையில் அவர்கள் ஹுஷு என்று சொல்லுகிற மன நிம்மதியோடு ஓர்மையோடு அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டாவது பார்ட்ல, முதல் பார்ட்ல தொழுக வர்ற மாதிரி இந்த ரெண்டாவது பார்ட்ல மன நிம்மதி அல்லது ஓர்மைனா என்னன்னு தெரிகிறது ஒரு முஸ்லிமினுடைய கடமை. ஏன்னா அதை கடந்து நம்ம போக முடியாது. வெறும் நான் தொழுகிறேங்கிறது மட்டும்னால இல்லை. இஸ்லாம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ ட்ரை ஏரியா. நான் ஜக்காத்து கொடுத்துட்டேங்க, நான் தொழுதுட்டேங்க, நான் முடிஞ்சியா இல்லைங்க, நான் நான் தொழுகேன்னு எங்கெல்லாம் சொல்றனோ அங்கெல்லாம் அவர்களுடைய மன ஓர்மையை பத்தி பேசுகிறேன், அவர்களுடைய நிதானத்தை குறித்து பேசுகிறேன், அவர்களுடைய யக்கீனை குறித்து. இப்படி குர்ஆன் பேசுகிறது. எங்கெல்லாம் ஜக்காத்து பேசுறானோ அதே மாதிரி அல்லாஹ் இதை குறித்தும் பேசுகிறான். ஜக்காத்தினுடைய விஷயத்துல மனோநிலையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு நரகம். தொழுகிற பயல்களை மட்டும் பிடிச்சி போடுறதுக்குன்னே ஒரு நரகம் வச்சிருக்கேன். வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க தொழுவாங்க பட் தே ஆர் கேஷுவல் இன் தேர் பிரேயர். அதுக்கு அந்த சரியான வார்த்தை, ரொம்ப கேஷுவலா தொழுதான். நான் அல்லாட்ட கேட்கலாம்ல, அல்ல நான் தொழுதனா இல்லையா, கேஷுவல் கீஷுவல் பத்தி எல்லாம் நீ ஏன் பேசுற, தொழுவ சொன்ன தொழுதன்ல அல்ல விடல. அப்படி ஒரு தொழுகை எனக்கு தேவையில்லைங்க நான். அப்புறம் முதல்ல கேஷுவல் இல்லாமல் இருக்கிறதுனா என்னன்னு ஒரு மூமின் தெரியணும். ஏன்னா இஸ்லாத்துல ரெண்டு முக்கியம், அமல் செய்வதை போன்று நீயத்து முக்கியம். நீயத் அப்படிங்கறது இடம் ஒரு மனிதனுடைய இதயம், அவனுடைய மனம். அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய மனதை குறித்து தெரிய வேண்டும், அந்த மனதினுடைய சேட்டைகளை குறித்து தெரிய வேண்டும், அதிலிருந்து தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து படிக்கணும். அது நபிக்கு கொடுத்த பொறுப்பு. இதுல ஒரு பார்ட்டா இன்னைக்கு இதுல இட்ஸ் எ ஸ்கூல், இது ஒரு வகையான பள்ளிக்கூடம், அதற்கு ஆசிரியர் தேவை. என்ன பெருமானாரை அனுப்புகிற போது அல்லாஹ் சொன்னா, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸபீஹிம், நபியே உங்களை அனுப்புறதே அல்லாஹுவினுடைய அருள். ஏன் தெரியுமா, நீங்க போய் வேதத்தை ஓதி காட்டணும், அவங்களை சுத்தப்படுத்தணும், இந்த ரெண்டுக்கும் நீங்க வேணும், இந்த ரெண்டுக்கும் நீங்க வேணும். ஆசிரியர் இல்லாமல் இதை ஓதவும் முடியாது, பரிசுத்தப்படுத்தவும் முடியாது, இந்த ரெண்டுக்கும் ஆசான் தேவை. அப்ப இதற்கு ஆசான் என்பவர் எப்படி இருப்பார், எதன் மூலமாக இருப்பார், அதனுடைய ஆசான் எப்படி? இன்றைக்கு இந்த வழியினுடைய தொடர்பிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியா போன்ற நாடுகளிலே சூபிசம் என்று சொல்லுகிறார்கள், இன்னும் பல நாடுகளிலே வெளிநாடுகளில் தஸ்கியா கிளாஸ் நடக்குது, அது ஒரு வகையான ட்ரெண்டு. சூஃபிசம் என்று சொன்னவுடன் இந்த தரீக்காக்கள், ஷேக்மார்கள், பையத்து, எல்லாரையும் சொல்லல, எல்லாத்திலையும் இருக்கிற மாதிரி அதுலேயும் சில குளறுபாடுகளும் மாற்றங்களும் எல்லாமே உண்டு. ஆனா சில இடங்களில அவரவருக்கு ஏற்ப உஸ்தாது என்பவர் உண்டு. நான் எல்லாரையும் நல்லா விளங்கணும், ஏன்னா இது முக்கியமான பாடம். ஒருவருடைய நேரடியான மனோநிலையின் நோய்களை பற்றி அவராக அறிந்து கொள்ள முடியாது, அல்லது அதை தீர்ப்பதற்குரிய மருத்துவராக அவரும் இருக்க முடியாது. அப்ப யார்கிட்டயாவது போகணும், நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து காட்டணும், அவர் நம்மை பரிசோதிக்கக்கூடியவராக இருக்குன்னு வழிகாட்டக்கூடிய. அவர் வாழ்க்கையில ஒருத்தரா இருக்கலாம், ரெண்டு பேர் இருக்கலாம், மூணு பேர் இருக்கலாம், அஞ்சு பேர் இருக்கலாம், பத்து பேர் இருக்கலாம், எத்தனை பேர் அவட இருக்கா, நாம் கடந்து போகிற பாதைகளில் எத்தனை பேரும் வரலாம், ஆனால் அவர் காட்டுகிற வழி அல்லாஹ் ரசூலினுடைய வழியை ஒத்ததாக. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அவமன் கான மைத ஒரு அற்புதமான உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவமன்கான மைத்த, ஒரு மையத்து, ஒரு இறந்த பொருள், அவமன்கான மைத்தன், நாம் அதை உயிர்ப்பித்தோம், அதுக்கு உயிர்ப்பிச்ச கொடுத்தோம், அதுக்கு ஒரு ஒளிய நம்ம கொடுத்தோம், வெளியே உள்ளெல்லாம் ஒளிய கொடுத்தோம், அது அந்த ரூஹ் என்ன செய்து, அந்த உடலோடு சேர்ந்த அந்த மையத்து ரூஹையும் வாங்கிக்கிட்டு ஒளியையும் வாங்கிக்கிட்டு அது மக்களிடத்திலே நடந்து போகிறது. இப்போ ஒரு ரூஹு, அது ஒரு மையத்து, அதுக்கு ரூஹு கொடுத்து ஒளி கொடுத்தாச்சு, இது மக்கள்கிட்ட நடந்து போச்சுன்னா இப்படி இருக்கும், ஒளியோட எல்லாரும் போகிறான். இதற்கும் ஒருத்தன் இருளுக்குள்ளே கிடக்கிறான், அதை விட்டு வெளியே வர்ற பாதை கூட தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் சமமாவாங்களான்னு நல்லா கேட்கிறான். இந்த ஒளி என்று அல்லாஹ் சொன்னது வேதத்தை, திருக்குறானை. உங்களை ஒரு மையத்தை ரூஹு கொடுத்து, திரும்ப என்னுடைய வேதத்தை கொடுத்து மக்களிடத்தில் நடக்க விட்டு இருக்கிறேன். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் புகாரி தன்னுடைய ஹதீஸ்ல கொண்டு வருவாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானிடத்தில் மூன்று கேள்வி கேட்டாங்க. இந்த ஹதீஸ் பல தடவை நான் இங்க சொல்லியிருக்கேன். ஒன்னாவது, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, எஹ்சான்னா என்ன, மூணு கேள்வி. ஈமான்னா என்ன, அல்லாஹுவை நம்புவது, வேதத்தை நம்புறது. இஸ்லாம்னா என்ன, தொழுகை, அதனுடைய சட்டங்கள், அதனுடைய போக்கு. எஹ்சான்னா என்ன அப்படின்னு ஒமல் எஹ்சான் யா ரசூலுல்லாஹ், உன்னை பெருமானார் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹுவை நீ தொழுகிற போது அவன் எதிர்த்தாப்புல இருக்கிற நிலையில் நீ தொழுவது, கஅன்னக தரா, பார்ப்பதை போன்று. முன்னாடி இப்படி உட்கார்ந்துருக்காரு, இவரை பார்த்து பேசும்போது எப்படி பேசுவோம், முன்னாடி இவர் உட்கார்ந்துருக்கார், இவரை பார்த்து பேசும்போது, சரி இவர் இல்ல பெரிய ஆள் வந்துட்டார், ஜனாதிபதி வந்து உட்காந்துட்டாரு, அப்ப எவ்வளவு அட்டன்டிவா, அல்லது இவர் யார பெருசா நினைச்சிருக்காரோ, அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்துட்டார், எவ்வளவு அட்டன்டிவா இருப்பா சொல்லு, ஜி ஊ சொல்றானா இல்லையா, அவனுக்கு அவன் பாக்குறானா இல்லையோ, அப்பெல்லாம் இப்படி வந்திருக்கவர் முக்கியமான ஆள், விஐபிங்க, பெரிய ஆளுங்க, இன்னைக்கு என்ன இது எடுத்துக்குவான், செல்ஃபி எடுத்துக்குவான், அந்த மாதிரி எடுத்துக்கிறான். அல்லாஹ் சொல்றான், பெருமானார் சொன்னாங்க, அப்படி உன் அல்லாஹ் முன்னால இருப்பது மாதிரி. இப்ப இந்த முன்னால இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு அவனுடைய இதய ரீதியான நோய்கள் நீக்கப்பட வேண்டும், அவன் சில வேலைகளை செய்யணும், சில இபாதத்துகளை செய்யணும், சில அவராதுகளை செய்யணும். சில ஹதீஸுகளில் வருது, ஹதீஸு கிதாபை மொத்தமா பல வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச கிதாபு சஹீஹுல் புகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து மிக நீளமான பேர், வெறும் சஹீஹுல் புகாரி இல்லை, புகாரிங்கிறதா ஒரு ஊர் பேர், அது நீளமான பேர், முஸ்னத் அஹமத் சஹீ அஸ் சஹீ முஸ்னத் அப்படின்னு பெரிய பேராகும். சஹீஹ் என்று சொன்னால் லயீஃபான ஹதீஸுகள் இல்லாமல் தோற்கப்பட்ட கிதாபுக்கு சஹீஹ் என்று சொல்லப்படும். அதுல ஒரு தயீஃப் கூட இருக்காது. அந்த இமாம் அதற்குன்னு பெரிய முஜாஹதா பண்ணி அதுல அந்த ஹதீஸுகள்ல எங்கேயுமே ஆதாரமற்ற ஹதீஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பார். இது மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது புகாரி முஸ்லிம். ரெண்டாவது சில ஹதீஸுகள் உண்டு, அதுக்கு பேர் சுனன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னலாம் சுன்னத் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம சுன்னத்னா என்ன, பெருமானார் நடந்தது நடந்து கொண்ட விதம், எப்படி உதவு செஞ்சாங்க, எப்படி தொழுதாங்க, எப்படி படுத்தாங்க, எப்படி எந்திரிச்சாங்க, சிறுநீர் போனா எப்படி சுத்தம் செஞ்சாங்க, டாய்லெட் போனா எப்படி சுத்தம் செஞ்சாங்க, இதெல்லாம் தொகுக்கப்பட்டு வந்த ஹதீஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கிதாபுகள் எல்லாமே முதலாவது எடுத்தோன்னா தஹாரத் சுத்தம் என்ற தலைப்பு, அடுத்து ஒது, அடுத்து குளிப்பு, அடுத்து தொழுகை, அடுத்து ஜக்காத்து, அடுத்து ஹஜ்ஜி, அது இப்படி இந்த சட்டங்களை பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொரு வகையான ஒரு கிதாபு உண்டு, அதுக்கு பேர் முஸ்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்னத் முஸ்னத் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை தனித்தனியாக மையமாக வைத்து அவர் செய்த செயல்கள் அல்லது அவர் சொன்ன ஹதீஸுகளை ஒன்றாக தொகுப்பது. உலகத்துல ஃபேமஸான ஒரு கிதாப், இதுக்கு பேர் முஸ்னத் அஹ்மத் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. கிட்டத்தட்ட 27,000 ஹதீசுகளை ஒன்னா தொகுத்திருக்காரு. அதுல 27,000 ஹதீசுகளை ஒன்னா அந்த இமாம் அஹ்மத் அவங்க தொகுத்திருக்காங்க. அந்த ஹதீசினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மோதோ பாப் எடுத்துக்கிட்டோம்னா அபூபக்கர் தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன எல்லா ஹதீசுகளும் அதுல வரும், அல்லது அவர் செய்த செயல்கள் அவரை குறித்தான செயல்களும் வரும். அடுத்து இமாம் உமர், அடுத்து அலி, அடுத்து உஸ்மான், இப்படி ஒவ்வொருத்தருடைய உஸ்மான் ரதியல்லாம், அடுத்து அலி ரதியல்லாம், இப்படி 10 சஹாபாக்கள் நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள், இப்படி அந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்த நிலைமையில பெருமானாருடைய குடும்பத்தார்கள், அதுக்கு அடுத்த நிலையில அடுத்த சஹாபாக்கள், அடுத்து மக்கால உள்ளவங்க எல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்க, அடுத்து மதீனாவில் உள்ளவங்க எல்லாம் யாரெல்லாம் ஹதீஸ் சொன்னாங்க. இப்ப இதுல தனியா ஒரு ஹதீசை தேடினா தேட முடியாது. இந்த கிதாப்ல போய் நான் வந்து தஹஜ்ஜத் தொழுவணும் அதுக்கு ஏதாவது சிறந்த ஒரு ஹதீஸ் இருக்கான்னா, ஏன்னா அதுல எல்லாமே மிக்சடா இருக்கும், அந்த ஹதீஸ் கிதாப்ல எல்லாமே மிக்சடா இருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படி சஹாபாவுடைய விஷயத்தை சரிதைகளை நாம் எடுத்து பார்த்தா சில செய்திகளை அடங்கிலாம் சஹாபாக்களை பத்தி ஒரு பகுதி மட்டுமே நாம் படிக்கிறோம். ஒரு பகுதி என்ன, காலத்தில் இவங்க எல்லாம் இருந்தாங்க, இவங்க எல்லாம் போருக்கு போனாங்க, இவங்க எல்லாம் இப்படி நடந்துட்டாங்க. இந்த சஹாபாக்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சில ஹதீஸ்கள் வரும், சில சஹாபிகள் இரவுல தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருந்தாங்க, மலக்கு இறங்கினாங்க, அவருடைய வீட்டுல கெட்டி கிடந்த அந்த ஒட்டகம் கூச்சி புள்ள படுத்திருந்துச்சு, ரொம்ப சின்ன வீடு. அவர் என்ன செஞ்சாரு, டபக்கு நிப்பாட்டாரு, குர்ஆன் ஓதுறத நிப்பாட்டு பார்த்தா புள்ளைய மிதிச்சிருமோன்னு கொஞ்சம், அப்புறம் திரும்ப தொழுக ஆரம்பித்தார். திரும்ப வீட்டுல நின்று அந்த இது குதிக்குது அவருடைய அந்த வாகனம், திரும்ப புள்ளைய மிதிச்சிருமோன்னு தொழுகே இப்படி, அப்புறம் எந்திரிச்சு இப்படி வெளியே வந்து பார்த்தா அவர் வீட்டிலருடைய முகத்திலிருந்து ஆரம்பிச்சு வானம் வரையும் ஒரு வெள்ளை கோடு அப்படியே போகுது. இவர் பார்த்த உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு, உடனே பயந்து தொழுகையை நிப்பாட்டிட்டாரு. மறுநாள் காலையில இங்க வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை வந்து சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஓதி இருந்தால் சுபுவுக்கு தொழுவர எல்லாமே மலக்குகளை பார்த்திருப்பார்கள், மலக்குகள் உங்களுடைய கிராத்தை கேட்கறதுக்குன்னு இறங்கி வந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு ஹிஸ்பு என்று சொல்லுகிற சில அமல்களை தொடர்ச்சியாக செய்தார்கள். தொடர்ச்சியா அந்த அமலை ஒரு காலமும் விட மாட்டாங்க. அது ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுறதா இருக்கலாம், ரெண்டு ஜுசு, மூணு ஜுசு, அல்லது சில அதுக்காரர்கள் டெய்லி ஹிஸ்பு என்ற அந்த வார்த்தைக்கு இரவிலே சில பகுதிகளை ஒதுக்கிக் கொள்வது, அதுக்கு பேர் வெருத் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வருத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செயலை டெய்லி. இது சஹாபாக்கள்ல ஒவ்வொருத்தையுமே இந்த குணம் இருந்தது, இதை குறித்தான ஹதீஸ்கள் உண்டு. இதுதான் அவங்களை அவங்க பொடம் போடுறது. நம்ம அபூபக்கர் போனாங்க, ரசூல்லா கூட அகார ஹிரால இருந்தாங்க மட்டும்தான் நமக்கு தெரியும். அபூபக்கர் அது மட்டுமல்ல, அபூபக்கர் அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் ஹதீஸ்கள்ல வரும். ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த ஹதீச பெருமானார் காலையிலும் மாலையிலும் இந்த ஹதீச சொன்னதிலிருந்து மௌத்து வரையும் இத ஓதாம இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹதீச ஒரு விருத் ஒரு ஒரு துவா, அந்த துவாவை குறித்து அந்த ஹதீசினுடைய இமாம் எழுதும் போது எழுதுறாரு, அந்த அறிவிக்கிற சஹாபி டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் பெருமானார் இந்த துவாவை ஓதுவாங்க. என்னைக்கு இந்த துவாவை சொன்னாங்களோ அன்னையிலிருந்து மௌத்து வரை பெருமானாருடைய மரணம் வரையும். அது என்ன துவா தெரியும்? அது என்ன துவால பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துனியா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துனியா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், ஆரோக்கியம் நிம்மதி என்பதை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் உன்னிடத்தில் ஆசிக்கிறேன், உன்னிடத்தில் கேட்கிறேன். அடுத்து அடுத்து அதோடு முடியல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துனியா வ மாலி வ அஹ்லி. அல்லாஹும்ம ஸ்தூர் அவ்ரதி வ ஆமின் ரௌஅதி. அல்லாஹும்ம ஹஃபத்னி மின் பைனி யதை வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி. அஊது பி அஸ்மதிக அன் உதால மின் தஹ்தி. இந்த வார்த்தை தான், இது வந்து இது பெருமானார் சொன்னதிலிருந்து மோதிய வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்ன? அதுல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், பாவ மன்னிப்பை அதே போன்று நிம்மதியை ஆரோக்கியத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஃபி தீனி வ துன்யா, ரெண்டுலையும், தீன்லையும் துன்யாலையும். வ அஹ்லி வ மாலி, என் குடும்பத்திடத்திலும் என்னுடைய பொருளாதாரத்திலும். அல்லாஹும்ம மஸ்தூர் அவ்ரதி. யா அல்லாஹ், வாழுகிற காலம் நான் மௌத்தாகிற வரை என் கண்ணியம் குலையாமல் என்னை நீ பாதுகாரு. நபி கேட்டதுவா அஸ்துர் வஸ்துர் அவுரத்தின்ன, என்னுடைய மறைவுகளை யாரா நீயே மற, வெறும் ஆடை போட்டு மறைப்பதல்ல, என் கண்ணியத்தை நீனே பாதுகாரு. வாமின் ரவாதி, யாரா எனக்கு வருகிற பதட்டங்களை நீயே நிம்மதிப்படுத்து. எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் எனக்கு வளமும் எனக்கு இடமும் எனக்கு கீழும் யாழ்லா நீயே பாதுகாவலனாக இருந்து என்னை பாதுகா. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை! இது நபியினுடைய ட்ரெண்ட், டெய்லி செஞ்ச அமல். அப்போ இந்த தஸ்கியத் அப்படிங்கிறதும் உள்ள சுத்தம் என்பதும் ஒரு மூமினிடத்தில் கண்டிப்பாக அதற்கு கீழே போகாமல் இந்த தொழுகையினுடைய நிம்மதிகளை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் பெருமானார் சொல்லுவாங்க, நீங்க நிறைய செய்றீங்க கொஞ்சமா செய்றீங்கன்னு செய்தி அல்ல, அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வினிடத்திலே ரொம்ப பிரியமான அமல் நீங்கள் நிரந்தரமாக செய்வது, அது குறைவாக இருந்தாலும் சரியே, ரொம்ப சின்னது, ஆனாலும் நீங்கள் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தூண்டுவார்கள். இந்த மனதை சுத்தப்படுத்துகிற, மனதை பரிசுத்தப்படுத்துகிற, இந்த தஸ்கியா என்று சொல்லுகிற நம்முடைய குறைகளை அறிந்து கொண்டு நம்முடைய தொழுகைகளை நம்முடைய ஜக்காத்துகளை அல்லாஹுக்கு நெருங்குகிற காரியங்களை செய்வதற்கு அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும். அதனுடைய வழி எங்க இருக்குன்னா, ரப்பே நீ காட்டித்தா, நான் எங்க போகணும், என்னுடைய ஆசிரியர் யார், என் நோய் என்ன, என் மருத்துவர் யார், எனக்கு தெரியாது இந்த துறை குறித்து. இதுல கடை போட்டவங்க நிறைய பேர் உண்டு, நல்ல விளங்கிக்கணும், இதற்கு கடை போட்டவர்கள் நிறைய உண்டு. எல்லா கடைக்கும் போய் எல்லாம் செஞ்சிட முடியாது, மொபைல் கடையில் மருந்து வாங்க முடியாது. நல்ல, அதனாலதான் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறேன், தவறாக இதை உள்வாங்க கூடாது, இதற்கென்று ஒரு வழிமுறை உண்டு. இந்த பரீட்சை எழுதி முடிக்கிற அளவுக்கு ஒரு வழிமுறை உண்டு. அதற்கு எண்ணம் வேண்டும், நீயத்து வேண்டும், அவர்களுடைய கோபம் வேண்டும், காமம் வேண்டும், எல்லாம் இருக்கணும். ஆனா எல்லாத்தையும் ஓரசு பண்ணுவதற்கு உரிய வழிமுறைகளை நாம் இறைவனிடத்திலே கேட்டால் அல்லாஹ் நமக்கு அந்த நபியினுடைய சுன்னத்தில் நம்முடைய வழிகாட்டிகளை அல்லது நபியினுடைய உஸ்தாதுமார்களை அல்லது ஏதாவது கிதாப் குர்ஆனை அல்லது ஒரு வகையை அல்லாஹ் நமக்கு காட்டி தருவான். அந்த வகையிலே நாம் பயணிக்கிற போது வெளிச்சுத்தோடு நம்முடைய உள் சுத்தமும் கூடி வரும், அப்போதுதான் நம்முடைய இபாதத்துகள் முழுமை பெறும். என்ன தாலீம் இந்த ரெண்டுலையும் சேர்ந்துதான் இருக்கு. அல்லாஹ் அறிகிற அறிவை உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் தந்தரவு புரிவானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.